الحمد لله الحمد لله المستحق لجميع أنواع العبادة والمتصف بصفات الكمال والجمال والجلال والواحد في الذات والصفات والأفعال جل عن الشبيه والنظير والكفر والمثيل ذلكم الله ربكم لا إله إلا هو خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل وصلوات ربي وسلامه على الرحمة المهداة والنعمة المزداة سيدنا وسندنا ورسولنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين أما بعد فاري فريتالم فرمتيالن அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தானது. அல்லாஹு தஆலா ஆரம்பம் முடிவு அற்றவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணங்கி வழிபடுவதற்கு பாத்திரமானவன். அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தவர்கள், அன்புக்கினிய தோழர்கள், அவர்களின் வழியை தொடர்பவர்கள், அவர்களது வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய சகல நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி வாழும்படி ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹுவின் முபாரக்கான இந்த வீட்டிலே, அவனது ஓர் இபாதத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருப்பது போல், நாளை மறுமையில் அவனின் தூதர் எங்கள் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களது இனிய உன்னதமான சுவனலோகத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகளார் காணாத இரு வகை நரகவாசிகள், நபிகளார் காணாத இரு வகை நரகவாசிகள் நமது இன்றைய குத்துபாவில் நாம் படிக்கப் போவது இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இப்படி சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது ஸஹீஹிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிம்ஃபானி மின் அஹ்லின்னார் லம் அரஹுமா, நான் காணாத நரகவாசிகளை சேர்ந்த இருசாரார் நான் கண்டதில்லை, அவர்களை எனது வாழ்நாளிலே அவர்களை நான் கண்டதில்லை. அப்படியானவர்கள் யார் என்பதை அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள். அந்த இரு சாராரும் யார்? கௌமுன் மஅஹும் தியாத்துன் கஅஜ்னாபில் பக்ர் யுப்ரிபூன பிஹன்னாஸ். ஒரு கூட்டம் அல்லது ஒரு சாரார், அவர்களுடன் சாட்டைகள் இருக்கின்றன, அவை மாடுகளின் வாள்கள் போன்றவை, அவற்றை கொண்டு மனிதர்களை அவர்கள் அடித்து அடிப்பார்கள். அவர்களது கைகளிலே இருக்கின்ற மாடுகளின் வாள்கள் போன்ற சாட்டைகள் கொண்டு மனிதர்களை அவர்கள் அடிப்பார்கள், இவர்கள் நரகத்தில் இருப்பார்கள், என் வாழ்நாளில் அவர்களை நான் கண்டதில்லை. இன்னும் ஒரு சாரார், ஒனிசா உன் காசியா துன் ஆரியா துன் முமீலா தும்மா இலா துன்மத்தில் புக் நாயுல் ஜன்னி وَإِنَّ رِيحَهَا لَيُوجَدُ مِن مَّسِيرَةِ كَذَا وَكَذَا. பெண்கள், அணிந்திருக்கிறார்கள் அணிந்தில்லை, அணிந்துள்ளார்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள், சாய்த்துக் கொள்கிறார்கள் சாய்ந்தும் விடுகிறார்கள், அடுத்தவரை தன் பக்கம் சாய்த்துக் கொள்கிறார்கள் அடுத்தவர் பால் சாய்ந்தும் விடுகிறார்கள். இவர்களின் சிரசுகள் ஒட்டகங்களின் காய்ந்திருக்கும் திமிழ்கள் போன்றிருக்கும். அவர்கள் சுவனம் புக மாட்டார்கள், அதன் வாடையையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதன் வாடை இன்ன இன்ன அளவு பயண தூரத்திலிருந்து கிடைத்துக் கொண்டிருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது சாராரை பற்றி சொல்லி முடித்தார்கள். இந்த இருவரை பற்றியும் தான் நாம் இன்று படிக்கப் போகிறோம். முதலாவது சாரார், அவர்கள் தமது சாட்டைகள் கொண்டு மனிதர்களை அடிப்பவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது காலத்திலே இவர்களை காணவில்லை. அது போன்று அடுத்து சொன்ன அணிந்தும் அணியாத அடுத்தவர்களை தன்பால் ஈர்க்கிற அடுத்தவர் பால் ஈர்க்கப்படுகின்ற பெண்களையும் தன் வாழ்நாளில் கண்டதில்லை. இருவரில் முதலாமவர் அல்லது முதலாவது சாரார், இவர்கள் பற்றி இமாம்கள் விளக்கம் தருகிற போது அவர்கள் ஒன்றிருந்தால் அதிகாரத்தில் உள்ளவர்கள், தமது அதிகாரத்தை பயன்படுத்தி கீழே உள்ள மக்களுக்கு நியாயமின்றி அநியாயமாக தொல்லை கொடுப்பவர்கள், நியாயமின்றி அநியாயமாக அடித்து அவர்களுக்கு தொல்லை கொடுப்பவர்கள், அநியாயமாக எந்த விதமான பின்புலமும் இல்லாமல், சரியத்தில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் தமது அதிகாரத்தில் இருந்து கொண்டு கீழுள்ள மக்களை அடிப்பவர்கள், அல்லது அவர்களின் கீழே இருக்கக்கூடிய அவர்களது செல்வாக்கை பெற்றுள்ளவர்கள், ஒன்று அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் அல்லது தனக்கு நெருக்கமான ஒரு அதிகாரியின் மூலம் தனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி அடுத்தவரை தாக்குகிறார், அடுத்தவருக்கு அநீதி செய்கிறார், அடித்து அவரை வாழ வைக்கிறார், மிரட்டி வாழ வைக்கிறார், அச்சுறுத்தி வாழ வைக்கிறார் என்பதுதான் இதனுடைய விளக்கம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு விளக்கமும் சொல்லப்பட்டுள்ளது இமாம்களினால், அதிகாரம் இல்லை செல்வாக்கும் இல்லை, தம்மிடத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு பலத்தை பயன்படுத்தி அடுத்தவர்களை அடித்து வாழ்பவர்கள் இவர்களும் இதற்குள் உள்ளடங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் நியாயம் இல்லாமல் அடுத்த மக்களை அடித்து வாழ்பவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இவர்கள் நரகம் புகுவார்கள். இரண்டாவது ஒரு சாரார், இவர்கள் முன்னைய சாராரை போன்று அல்லாமல் மிக விரிவாக பேசப்பட்டிருக்கிறார்கள். முன்னைய சாரார் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், இரண்டாவது சாரார் தனிய பெண்கள் என்று நபி அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த இரண்டு கூட்டங்களில் இருந்தும் நம்மையும் நமது மக்களையும் பாதுகாப்பானாக, நமது சந்ததியையும் பாதுகாப்பானாக. முதல் சாரார் மக்களை ஏதோ ஒரு வகையில் நியாயமின்றி அடித்து வாழ்பவர்கள், துன்புறுத்தி வாழ்பவர்கள், இது எவரிடத்திலும் இருக்கக்கூடாது. நமக்கு ஏதோ ஒரு வகையில் பலம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், அதனை பயன்படுத்தி நேரடியாக நாமோ அல்லது நமக்கு கீழே உள்ளவர்களை கொண்டோ அடியாட்களை ஏவியோ இந்த வேலை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. இரண்டாவது சாரார், அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள், அவர்கள் பெண்கள் அணிந்திருக்கிறார்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள், அணிந்திருக்கிறார்கள் பேரளவில் ஆடைகளில் இருக்கிறார்கள் ஆனால் நிர்வாணமாக இருக்கிறார்கள். இதற்கு பல விளக்கங்கள் இமாம்களினால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அல்லாஹுவின் நிஅமத்துகளை அணிந்திருக்கிறார்கள், உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒவ்வொரு மூச்சிலும் பல வகையான நிஅமத்துகளை அவர்கள் அனுபவிப்பதற்கு கொடுத்திருக்கிறான், அவற்றுக்கு நன்றி செலுத்துவதிலிருந்து நிர்வாணமாக இருக்கிறார்கள். அவர்கள் அணிந்திருப்பது அல்லாஹுவின் நிஅமத்துகளை, அவர்களது உரோமத்தில் பல நிஅமத்துகள், அவர்களது மூச்சு துவாரத்தில் பல நியமத்துகள், அவர்களது வாய்க்குள் பல நியமத்துகள், அவர்களது உடலுக்குள் பல நியமத்துகள், இதெல்லாம் வைத்துக் கொண்டு அவர்கள் அல்லாஹ்வின் நியமத்தை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதிலிருந்து அவர்கள் விடுபட்டு இருப்பதன் காரணமாக, அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதிலிருந்து அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள் என்று ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு விளக்கம், அவர்கள் ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள், அந்த பெண்கள் ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள், உடம்பை முழுமையாக மறைக்கவில்லை, சில பகுதிகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன, வேறு சில பகுதிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஆள் பாதி ஆடை பாதி என்று காட்சியளிக்கிறார்கள். அதுதான் அணிந்தும் இருக்கிறார்கள், நிர்வாணமாகவும் இருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு வகை விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உடம்பை ஆடையினால் மறைத்திருக்கிறார்கள், ஆனால் அந்த ஆடைகள் உடம்புக்குள் உள்ளவற்றை வெளியே காட்டிக் கொண்டிருக்கின்றன. அந்த ஆடைகள் உடம்புக்குள் உள்ளவற்றை வெளியே காட்டிக் கொண்டிருக்கின்றன. உடம்பின் சகல பகுதிகளிலும் ஆடைகள் இருக்கின்றன, ஆடைக்குள் தோய்ந்து போயிருக்கிறார்கள். ஆனால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடம்பு அதுக்குள் என்ன இருக்கின்றதோ அது அப்படியே அந்த ஆடையினால் கண்ணாடி போல் வெளியே காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணாடி போன்ற மெல்லிய உள்ளே உள்ளதை வெளியே காட்டக்கூடிய சீத்துரு ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அவர்கள் வளைக்கிறார்கள், காயச் செய்கிறார்கள், தமது கெட்ட செயல்களை கொண்டு அடுத்தவர்களும் அதனை செய்வதற்கு அவர்கள் தூண்டுகிறார்கள். தமது செயல்கள் மூலமாக ஒரு பெண் அல்லது சில பெண்கள் அவர்களுடைய நடை, அவர்களின் உடை, அவர்களின் பாவனை, அவர்களின் பேச்சு, இவற்றில் இருக்கின்ற பிழையானவற்றை, தீங்கானவற்றை, தடுக்கப்பட்டவற்றை அடுத்தவர்களும் பார்த்து சரி என்றோ பிழை என்றோ அவர்கள் சிந்திக்காமல் அவர்கள் இவர்களை பின்பற்றும் அளவுக்கு அவர்களை தன் பக்கம் ஈர்த்தெடுக்கிறார்கள். அதுதான் கவர்ந்திழுப்பவர்கள், தன் பக்கம் சாய்ப்பவர்கள் என்று ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாய்பவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலிருந்து சாய்ந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலிருந்து சாய்ந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னியமிக்கு இமாம்கள் பிறிதொரு விளக்கத்தையும் தவறவிடாமல் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது சாய்க்கின்றார்கள், சாய செய்கின்றார்கள், தமது உடை அவற்றில் தமது உடைகளில் இருக்க வேண்டிய முறைகள் அவர்களால் பின்பற்றப்படாததனால் உள்ளே இருப்பவற்றை வர்ணிக்கக்கூடிய ஆடைகள் கொண்டு அடுத்தவர்களை குறிப்பாக ஆண்களை தன் பக்கம் ஈர்த்தெடுக்கிறார்கள், தன் பக்கம் தாய்க்க செய்கிறார்கள், தாம் சாய்ந்து விடுகிறார்கள் அடுத்த ஆண்களின் பக்கம், அடுத்த ஆண்களின் பக்கம் தாம் சாய்ந்து விடுகிறார்கள். இது சாய்பவர்களுக்கு விளக்கம் ஒன்று பெரிதொரு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து இவர்களை சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அவர்களது தலைகளிலே அவர்கள் ஏதோ ஒன்றை பொய்முடியையோ அல்லது வேறொன்றையோ திடவை துண்டையோ ஏதோ ஒன்றை வைத்து தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள், தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள், பெரிதாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஒட்டகத்தின் திமிழ் எப்படி சாய்ந்திருக்குமோ அது போன்று அவர்களின் தலை சாய்ந்து அப்படியே பெரிதாக இருக்கிறது. ஒட்டகத்தின் மேற்பகுதியில் அது எப்படி உயர்ந்திருக்குமே திமிழ், அந்த திமிழ் போன்ற அந்த ஹம் போன்று சாய்ந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு முன்னைய ஆணுக்கு சொல்லாதவற்றை சொல்கிறார்கள். முன்னையவர்கள் ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம், அடிப்பவர்கள், மக்களை அடித்து வாழ்பவர்கள், இவர்கள் ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம், அவர்களுக்கு சொல்லாததை இந்த பெண்களுக்கு சொல்கிறார்கள். திறந்து கொண்டு திரும்பவர்கள், அணிந்தும் அணியாதவர்கள், தன் பக்கம் சாய்ப்பவர்கள், அல்லாஹ்வின் வழிபாட்டிலிருந்து சாய்ந்தவர்கள், இப்படியான பெண்களுக்கு நபியவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? தமது முடிகளை பெரிதாக ஆக்கிக் கொண்டவர்கள், தன் சிறப்புகளை பெரிதாக ஆக்கி காட்டக்கூடிய பெண்கள், விஜ்வனிந்த பெண்கள், இவர்களுக்கு நபியவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம், எச்சரிக்கை பெற வேண்டும் சகோதரர்களே, இவர்கள் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள். சுவனத்தில் நுழைவதென்ன, அதன் வாடை கூட அவர்களது அவர்களது மூக்குக்கு படமாட்டாது. அதன் வாடையை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது இன்ன இன்ன பயண தூரத்திலிருந்து அது பெற்றுக் கொண்டப்பட்டிருக்கும், கிடைத்துக் கொண்டிருக்கும். பல அறிவிப்புகளில் சுவனத்து வாடை எவ்வளவு தூரத்துக்கு சுவனத்தில் இருந்து வெளியே அடிக்கும் என்பது பற்றி வந்திருக்கிறது. 40 வருட ஒரு மனிதன் பயணம் செய்தால் எந்த அளவு தூரம் போவானோ அந்த அளவு தூரம் சுவனத்து வாடை வீசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருகர அறிவிப்பில் 100 ஆண்டுகள் பயண தூரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்னொரு அறிவிப்பில் 500 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்னொரு அறிவிப்பில் ஆகக்கூடியது இந்த அறிவிப்பு தான், 1000 ஆண்டுகள் ஒரு மனிதரின் பயண தொலை தூரம். அந்த தூரத்துக்கு சுவனத்து வாடை வீசிக் கொண்டிருக்கும். அந்த வாடையை அந்த மனிதன் அந்த பெண்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிறார்கள். அந்த அளவு தூரம் சுவனத்தில் இருந்து தூரப்பட்டிருப்பார்கள். இவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, அணிந்தும் அணியாதவர்கள் என்றெல்லாம் வரக்கூடிய பகுதியிலே நாம் சில விளக்கங்களை பெற கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஆண்கள் பெண்கள் மனிதர்களுக்கு தந்திருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு சிறப்பு தான் உடம்பை மறைக்கக்கூடிய ஆடைகள். மனித பிறந்ததிலிருந்து வேறு எவரும் உடம்பை மறைத்துக் கொள்வதில்லை. மிருகங்கள் பறவைகள் உடம்புக்கு வேறொரு போர்வை வேறொரு ஆடை அவை எடுத்துக் கொள்வதில்லை. தமக்கு மேல் எதையும் அணிந்து கொள்வதில்லை. மனித பிறவிகளுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு. யா பனி ஆதம், அல்லாஹ் ஆதமின் மக்களை விளக்கிறான். ஆதமின் மக்களே, உங்கள் மீது நிச்சயமாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம், லிபாசன் ஆடையை இறக்கி வைத்திருக்கிறோம் என்கிறான். எப்படியானது? யுவாரி சௌஆதிக்கும், உங்களின் மர்மஸ்தானங்களை மறைக்கக்கூடிய, உங்களின் மானங்களை மறைக்கக்கூடிய தான ஆடையை இறக்கி வைத்திருக்கிறோம் என்கிறான். ஒரீசா, மேலும் அலங்காரத்தையும் இறக்கி வைத்திருக்கிறோம் என்கிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆடை இரண்டு நோக்கத்திற்கு உரியது என்பதை அல்லாஹுத்தாலா விளக்கும் போது அந்த ஆடையை முதலில் தந்தவனை நீங்கள் புரியுங்கள். உங்களுக்கு நாம் தந்தோம், அல்லாஹ் சொல்கிறான், நாம் உங்களுக்கு ஆடையை இறக்கி வைத்தோம். ஆடைக்கு தேவையானவற்றை நாம் உங்களுக்கு தந்து வைத்திருக்கிறோம். ஆடைகள் எதிலிருந்து நெய்யப்படுகின்றன, தயாரிக்கப்படுகின்றன, அவற்றை நாம் உங்களுக்கு தயாரித்து தந்திருக்கிறோம். அவற்றை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? உங்களின் மர்ம பகுதிகளை, மர்மஸ்தானங்களை மறைத்துக் கொள்கிறீர்கள். இரண்டாவது, மேலதிகமாக அலங்காரமாகவும் அதனை அணிந்து கொள்கிறீர்கள். உங்களின் மர்ம பகுதிகளை மறைக்கக்கூடியதை, உங்களின் மானங்களை மறைக்கக்கூடியதான ஆடையையும் மேலும் அலங்காரத்தையும் என்பதற்கு, அலங்காரம் என்பது கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டிய பகுதிக்கு மேலதிகமாக நாம் இப்பொழுது அறிந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான மேலே போட்டிருக்கக்கூடிய ஆடைகள், இவை ரீசா என்ற பதத்துக்குரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இமாம்களினால். அதாவது அலங்காரமாக கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டிய பகுதிக்கு மேலதிகமாக நாம் மறைப்பதெல்லாம் அல்லாஹுத்தாலா அலங்காரத்துக்கு அழகுக்கு மறைப்பதற்கு சென்றிருக்கிறான். ஒரு ஆடை ஒன்றில் கட்டாயமான பகுதியை மறைக்கிறது, அல்லது அழகாக அது இருந்து நமக்கு நமது உடம்பே ஒரு அழகு, அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி தந்திருக்கக்கூடிய ஆடை ஒரு நோக்கத்தோடு தரப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புது ஆடையை அணியப் போகிறார்கள். அதனை எடுத்து அணியும் போது அவர்கள் செய்கிற துஆவை பாருங்கள். புத்தாடை அணியும் போது ஓதும்படி வந்துள்ள துஆக்களில் இதுவும் ஒன்று, அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி மா உவாரி பிஹி அவ்ரதி வஅதஜம்மலு பிஹி ஃபீ ஹயாதி. சகல புகழும் அல்லாஹ்வுக்குரியது. அவன் எப்படியானவன் தெரியுமா? நான் எதனை கொண்டு என் உடம்பு என் அவுரத்தை மறைத்துக் கொள்வேனோ, எதனை கொண்டு என் மானத்தை மறைத்துக் கொள்வேனோ அதனை, மேலும் எதனை கொண்டு என் வாழ்க்கையில் அழகு பெறுவேனோ அதனை எனக்கு அணிவித்தான். அல்லாஹ் எனக்கு ஒன்றை இப்பொழுது அணிவித்திருக்கிறான், அதனை கொண்டு எனக்கு இரண்டு நடைபெறுகிறது. என் மானத்தை நான் மறைத்துக் கொள்கிறேன், என் வாழ்க்கையில் அழகும் பெற்றுக் கொள்கிறேன். அந்த ஆயத்துக்கு விளக்கமாக இந்த துஆ அமைந்திருக்கிறது சகோதரர்களே.
மேற்கொண்ட ஆயத்துக்கு விளக்கமாக இந்த ஹதீஸ் துஆ அமைந்திருக்கிறது. சகோதரர்களே, நபி அவர்கள் இரண்டும் சேர்ந்ததாக ஒரு ஆடையை பார்க்கிறார்கள். இந்த ஆடை நம்மை மறைக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்கள் அணுகிற ஆடைகள் ஆண்கள் அணுகிற ஆடைகளை விடவும் இன்னும் கவனத்தில் சரியத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. ஆண்களின் அவுரத் கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டிய பகுதி தொப்புள் முதல் முழங்கால் வரைக்கும் இடைப்பட்ட பகுதி என்பது நமக்கு தெரியும். ஆனால் பெண்களை பொறுத்த மட்டிலே நிறைய பகுதிகள் மறைக்கப்பட வேண்டியிருக்கிறது. அவர்களின் ஆடைகளுக்கு இஸ்லாம் ஆணின் ஆடைகளுக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அவர்களின் ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சரியற்றல் இருக்கிறது. அதன் பின்னணியில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள், நிர்வாணமாக இருக்கிறார்கள் என்கிறார்கள். மேற்படி ஹதீஸிலே காசியாத் அணிந்திருக்கிறார்கள், ஆரியாத் உரியானத்தோடு இருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த அணிந்திருந்தும் உரியானத்தோடு இருக்கிறது என்பதற்கு மூன்று வகையான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று படித்தோம். இதனை அடுத்த பகுதியில் எடுத்து பார்த்தால் முழுமையாக உடம்பை மறைத்தும் அதே நேரத்தில் உள்ளே இருப்பது வெளியே தெரிவது இரண்டு வகையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அணிந்திருக்கிற ஆடை அது உள்ளே உள்ளதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஆடையாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது, அதாவது கண்ணாடி போன்ற ஆடை. மற்றொன்று, அணிந்திருக்கக்கூடிய ஆடை தடிப்பானதுதான், உள்ளே உள்ளதை வெளிக்காட்ட மாட்டாது, ஆனால் உடலோடு ஒட்டி இருக்கிறது. தளர்வான ஆடை அல்ல, இறுக்கமான ஆடை. இறுக்கமான ஆடை காலை அதன் சைஸை சொல்லலாம், தொடையின் அளவை சொல்லலாம், வயிற்றின் அளவை சொல்லலாம், இடுப்பின் அளவை சொல்லலாம், பார்வின் அளவை சொல்லலாம். அது தளர்வான ஆடை அல்ல. தூர இருந்து பார்ப்பவனும் இந்த பெண் அல்லது இந்த ஆணின் தோளின் அளவு என்ன, முழங்கை பகுதியின் அளவு என்ன, காலின் அளவு என்ன, இருப்பின் அளவு என்ன, மார்பின் அளவு என்ன என்று சொல்லிவிடுவான். அதாவது உடலோடு ஒட்டிய ஆடை. இந்த இரண்டும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த இரண்டுக்கும் விளக்கமாக அமைந்திருக்கிறது நாம் பின்னர் படிக்க இருக்கிற இரண்டு நிகழ்வுகள். ஹஜ்ரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தஹியத் இப்னு கலீஃபத் அல் கல்பி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடையை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அந்த ஆடை எகிப்தில் செய்யப்படுகிற ஒரு கனதியான ஆடை. அந்த ஆடையை பெற்றுக்கொண்ட நபி அவர்கள் அதனை எனக்கு கொடுத்து அணிவித்து விட்டார்கள். பெற்றுக்கொண்ட நான் என் மனைவிக்கு அதனை கொடுத்து அணிவித்து விட்டேன். நபி அவர்கள் என்னை பார்த்து, உமக்கு என்ன, ஏன் அந்த எகிப்து ஆடையை நீர் அணியவில்லை என்று கேட்டுவிட்டார்கள். நான் சொன்னேன், என் மனைவிக்கு உடுத்த கொடுத்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முர்ஹா ஃபல் தஜ்அல் தஹ்தஹா ஹிலாலா فَإِنِّي أَخَافُ أَنْ تَصِفَ حَجْمَ عِظَامِهَا என்றார்கள். உங்களது மனைவிக்கு அந்த ஆடைக்கு கீழ் வேறொரு ஆடையை ஆக்கிக் கொள்ளும்படி கட்டளையிடுங்கள். நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களே, நான் கொடுத்த ஆடையை மனைவிக்கு அணிய அவளுக்கு சொல்லுங்கள், அந்த ஆடையை அணியும் போது அதுக்கு கீழ் வேறொரு ஆடையை அணிந்து கொள்ளும்படி கட்டளையிடுங்கள். அவளுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, கட்டளையிடுங்கள் என்கிறார்கள். காரணம் சொன்னார்கள், அவளின் உங்கள் மனைவியின் எலும்புகளின் அளவை அது வர்ணிப்பதை நான் பயப்படுகிறேன். உங்கள் மனைவியின் போன் எலும்புகளின் அளவை அது வர்ணிப்பதை நான் பயப்படுகிறேன். அதுக்கு கீழ் எதுவும் அணியாமல் அவள் அணிவார் என்றால் அவளின் மேனியில் உள்ள உறுப்புகள் அவயவங்களின் எலும்புகள் கூட என்ன சைஸ் என்பதை மக்கள் கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு மெல்லிய ஆடை. ஒரு ஆண் அணியலாம், ஒரு ஆணுக்கு பரவாயில்லை என்று இருக்கிற ஒரு ஆடை, ஆனால் பெண்கள் அணியும் போது அதுக்கு கீழ் ஓர் உள்ளாடை அணிந்து கொள்ள வேண்டும், ஒரு உள்ளங்கை அணிந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதிலிருந்து நாம் படிப்பது என்ன, உடுத்திருக்கிறார்கள் அந்த ஆடை அவர்களின் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாத ஆடை. உடம்பை மறைக்கிற பணியை செய்யாத உறுப்பு. அந்த உறுப்பு அந்த பெண்ணை மறைக்காததனால் அந்த பெண்ணின் உடம்பு தெரிகிறது வெளியிலே. இன்னும் ஒன்று இருக்கிறது, உடம்பை மறைக்கக்கூடிய அளவுக்கு தடிப்பான ஆடை, ஆனால் அது உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய இறுக்கமான ஆடை. அதனை படிக்கிறோம் அடுத்த சம்பவம் ஒன்றிலே. அவர்களின் மகள், அவர்களுக்கு ஒரு கனவியான ஆடையை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அதனை பெற்றுக்கொண்ட அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதனை கிடைக்கும் போது பார்வை இழந்திருந்தார்கள். தன் பார்வை எழுப்பட்டு இருந்தது. அதனை தொட்டு பார்க்கிறார்கள். கையினால் தொட்டு பார்த்து விட்டு இந்த ஆடையை முந்திருபுனு ஜுபைருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். கொடுக்கப்படுகிறது. முந்திருபுனு ஜுபைருக்கு எனது ஒரு அன்பளிப்பை நிராகரித்து விட்டார்களா என்று கஷ்டமாக அவர்களுக்கு ஆகிவிட்டது. அந்த அம்மையாரோடு பேசுகிறார்கள், யா உம்மா, உம்மாவே, இது தாயே, இது உள்ளுள்ளதை வெளிக்காட்டாதே, உள்ளுள்ளதை வெளிக்காட்டாதே. அந்த நேரத்தில் தான் அருமை தாய் அஸ்மா பின்த் அபி பக்ர் ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இன்னஹா இல்லம் தஸிப் ஃபஇன்னஹா தஸிப், அது உள்ளுள்ளதை வெளிக்காட்டாவிட்டாலும் அது வர்ணிக்கிறது என்றார்கள். உள்ளுள்ளதை வெளிக்காட்டவில்லை, ஆனால் இறுக்கமான ஆடையாக இருக்கிறது, அது வர்ணிக்கும். காலின் அளவு என்ன, கையின் அளவு என்ன, தோளின் அளவு என்ன, எல்லாம் வர்ணிக்கும். உள்ளுள்ளதை வெளிக்காட்ட மாட்டான், ஆனால் இறுக்கமான ஆடை அது ஒவ்வொரு உறுப்பையும் அது வர்ணித்துக் கொண்டிருக்கும் அதன் அளவை. அதனை பயப்பட்டார்கள். இந்த நேரத்தில் அந்த பெருமகன் முன்சீர் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலை மர்வு பிரதேசத்தில் தயாரிக்கப்படுகிற வேறு ஆடைகளை வாங்கி அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அந்த பெருமாட்டி அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆடைகள் விடயத்தில் பெண்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அணிந்தும் அணியாதவர்கள், உடுத்தும் உடுத்தாதவர்கள் என்று ஹதீஸிலே வந்திருப்பது இதனைத்தான். ஒன்று, அவர்கள் அணிந்திருக்கிற ஆடை உடம்பை முழுமையாக மூடியிருந்த போதிலும் உள்ளே உள்ளதை வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு மெல்லிய ஆடையாக இருக்கிறது, அல்லது அது உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய மாதிரியான இறுக்கமான ஆடையாக இருக்கிறது. இரண்டும் இதற்குள் அடங்கும் என்று அன்புக்குரிய கண்ணியமான இமாம்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அன்பர்களே, சகோதரர்களே, பெண்கள் விஷயத்தில் கவனம் எடுப்போம். அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஹிஜாப் என்று சொல்கிறோம் அல்லவா, ஹிஜாப் என்று சொல்கிறோம் அல்லவா, அதுக்கு ஒரு குறித்த தோற்றம் கிடையாது, அதுக்கு ஒரு குறித்த வடிவமைப்பு கிடையாது. ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த காலத்தில் ஏற்ப மாறி வந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சில கன்ஃபிகரேஷன் சொல்லியிருக்கிறது, சில சரத்துகளை சொல்லியிருக்கிறது. இன்னென்ன நிபந்தனைகள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் ஒரு பெண்ணின் ஆடைக்கு என்று சொல்லியிருக்கிறது. அந்த ஆடைகள் தளர்வானதாக இருக்க வேண்டும். ஒரு பெண் அணியக்கூடிய ஆடை தளர்வானதாக இருக்க வேண்டும், இறுக்கமானதாக இருக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, அது மனம் பூசப்பட்டதாக இருக்கக்கூடாது. மூன்றாவது, உள்ளுள்ளதை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. நான்காவது, கவர்ச்சிகரமான நிறமுடையதாகவோ வேலைப்பாடு உடையதாகவோ அலங்காரம் உடையதாக இருக்கக்கூடாது. ஐந்தாவது, ஆண்களின் ஆடைகளை ஒத்திருக்கக்கூடாது. ஆறாவது, அடுத்தவர்கள் பார்த்து நமது ஆடையை பற்றி பெருமை பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேடி தேடி பெருமைக்குரிய ஆடையாக இருக்கக்கூடாது. இப்படி சில நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அடுத்தது முக்கியமாக உடம்பின் முழு பகுதியையும் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சில நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுதான் ஹிஜாப் என்று சொல்லப்படுகிறது. ஹிஜாபுக்கென்று ஒரு குறித்த தோற்றம் எல்லா காலத்திலும் இருந்தது கிடையாது. ஆகவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். அபா அணியக்கூடிய பெண்களும் அபா அணியக்கூடிய பெண்களுமாக இருந்தாலும் இந்த அபா சாரிக்கு ஒரு மாற்று உடையாக வந்திருக்கிறது. இன்று அபா சல்வாருக்கு மாற்று உடையாக வந்திருக்கிறது. இன்று அபா மக்களின் கவனத்தை, ஆண்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பில் மாறிப்போயிருக்கிறது. பெண்களின் ஆடையில் எளிமை தென்பட வேண்டும். பெண்களின் ஆடை ஆடவரை சுண்டி இழுக்கக்கூடிய கவர்ச்சி உள்ளதாக இருக்கக்கூடாது. இன்று அபாவுக்கு அபாவிலே போடப்படக்கூடிய டெக்கரேஷன், அபாவிலே போடப்படக்கூடிய அலங்காரங்கள், அபாவிலே போடப்படக்கூடிய வர்ணங்கள் நிறங்கள், அதில் பொறிக்கப்படக்கூடிய இதுவும் அதுவும், இது அபாவிலும் தடை செய்யப்பட்டதுதான். அபா என்பது ஒரு குறிப்பிட்ட ஆடை வகையின் பெயரை தவிர அதுதான் இஸ்லாம் சொல்லிய ஆடை அல்ல. ஹிஜாப் என்றால் அதுதான் இஸ்லாம் சொல்லியது. நான் ஏலவே சொன்ன ஆறேழு நிபந்தனைகள் உள்ளவை, அது எந்த தோற்றத்திலும் இருக்கலாம், இந்த காலத்தில் இந்த தோற்றத்தில் இருக்கிறது. நிறங்கள் மக்களை ஆடவர்களை கவர்ந்திழுக்காத நிறங்களாக இருக்க வேண்டும். கருப்பு தான் என்பது கட்டாயம் அல்ல, ஆனால் கவர்ந்திழுக்காத நிறங்கள்லாம் இருக்க வேண்டும். பெண்களை பற்றி, சஹாபிய பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கருப்பில் இருந்ததாக இருக்கிறது. காரணம், கருப்பை இமாம்கள் ஏன் பெண்களுக்கு எல்லா நிறங்களை விடவும் உகந்ததாக அந்நிய ஆடவர் முன் கவர்ந்திழுக்காததாக கண்டிருக்கிறார்கள்? அந்நிய ஆடவர்களை கவர்ந்திழுக்காத ஒரு நிறமாக இமாம்கள் அல்ல சஹாபிகள் கண்டிருக்கிறார்கள். சஹாபிய பெண்களை பற்றி உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிற போது, யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக் வ பனாதிக் வ நிஸாஇல் முஃமினீன் யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன என்று தொடரக்கூடிய ஆயத்து இறங்கிய சமயத்திலே அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து பேசுகிறார், நபியே, உங்களின் மனைவியர், உங்களின் புதல்விகள், முஃமின்களின் பெண்கள் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், தமது தலை முந்தானைகளை அப்படியே முன்னால் தொங்க விட்டுக் கொள்ளும்படி சொல்லுங்கள் என்று ஆயத்திறங்கிய போது உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சஹாபிகளின் சஹாபிய பெண்மணிகள் மீது கருப்பு ஆடைகள் இருந்தன, சஹாபிய பெண்கள் மீது கருப்பு ஆடைகள் இருந்தன. இதனை வைத்துத்தான் இமாம்கள் சொல்கிறார்கள், சஹாபிய பெண்கள் தெரிவு செய்த நிறம் அடுத்தவரை கவர்ந்திழுக்காத கருப்பு நிறம். எனவே நிறங்களில் பெண்களின் ஆடைகளுக்கு வெளியே செல்லும் போது சிறந்ததாக உகந்ததாக அன்புக்குரிய கண்ணியமித்து இமாம்கள் தந்தது கருப்பு. அதற்காக கருப்பு அணிய வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தவில்லை. எனினும் சிறந்ததை செய்ய வேண்டும் சகோதரர்களே, நமது பெண்களுக்கு கருப்பை தூண்டுவோம். இல்லை, அடுத்த நிறங்களுக்கு போக வேண்டும் என்றால் அடுத்தவரை கவர்ந்திழுக்காத சாதாரண நிறங்களுக்கு போவோம். எந்த நிறத்தில் அணிந்தாலும் அடுத்தவரை சுண்டி இழுக்கிற வேலைப்பாடுகள் அதில் இருக்கக்கூடாது, அடுத்தவரை கவர்ந்திழுக்கிற எந்த ஒரு வேலைப்பாடும் அதில் இருக்கக்கூடாது. இது ஒரு பொதுவான நிபந்தனை, கவனத்தில் கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில்தான் சுதந்திரமான முழு உடம்பையும் திறக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்ப அனுமதி இருக்கிறதே தவிர, பெண்ணும் ஆணும் என்று கணவனுக்கும் மனைவிக்கும் அப்பாற்பட்ட உறவு வருகிற போது எல்லைகள் இருக்கின்றன, கட்டுப்பாடுகள் இருக்கின்றன, வரையறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தன் பெற்றோருக்கு முன்னிலையில் ஒரு பெண்ணுக்கு இருக்கிற ஔரத்தின் அளவு, அந்நிய ஆடவர் முன்னிலையில் ஒரு பெண்ணுக்கு இருக்கிற ஔரத்தின் அளவு என்பதெல்லாம் வித்தியாசம். அது சொல்வதற்கு நேரம் எடுக்கும் என்பதனால் விட்டு விடுகிறோம். ஆகவே இப்பொழுது நாம் படித்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிற புத்திமதி என்ன தெரியுமா? பெண்கள் அணியும் போது இந்த அமைப்பில் அவர்களின் ஆடைகள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் சுவனம் புக மாட்டார்கள், நரகத்திற்குத்தான் போவார்கள் என்பதை சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்வோம். இன்று நம்முடைய நாட்டிலும் நம்முடைய நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளில் சென்று பார்த்தால் கூட இந்த அபாவாவுக்கு கொடுக்கப்படுகிற அநியாயம், அபா என்ற பெயரில் நடைபெறுகிற பெரும் அநியாயம் நமது ஊருக்குள்ளும் இருக்கிறது. நமது பெண்களை கட்டுப்படுத்துவது நமது கையிலே இருக்கிறது. உரிய முறையில் அதனை பார்த்துக் கொள்வோம். அவர்களது அபா எப்பொழுதும் தளர்வானதாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் உள்ளுள்ளதை வெளிக்காட்டாததாக சரிப்பானதாக இருந்து கொள்வதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது வேலைப்பாடுகள் இருப்பதை தவிர்க்க வேண்டும். கூடுமான அளவு கருப்பில் இருந்து கொள்வதை உறுதி செய்ய வேண்டும். இப்படியான முறையிலே அவர்களது அபாவாவை நாம் பார்த்துக் கொள்வோம். நாம் இன்று படித்தது இரண்டு வகை நரகவாசிகளை பற்றி. அவர்களை நபி அவர்கள் கண்டதில்லை. இதனை பற்றி சொல்கிற இமாம்கள் கூட ஹிலாஃபா ராஷிதா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரபியல்லாஹு அன்ஹும் இவர்களது காலத்திலும் கூட இந்த மாதிரியான இரண்டு நரகவாசிகளில் ஒருவர் கூட இருந்ததில்லை என்கிறார்கள். அதுக்கு பின்னர் தான் இவர்கள் வந்தார்கள். ஒரு சாரார் தமது அதிகாரத்தை வைத்தோ அல்லது வேறு படத்தை வைத்தோ ஏதோ ஒன்றை வைத்து மக்களை அடித்து வாழ்க்கை நடத்துபவர்கள். இரண்டாவது ஒரு சாரார், அவர்கள் பெண்கள் அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள், அடுத்தவரை தன் பக்கம் இழுப்பார்கள், தான் அடுத்தவர் ஆடவர் பக்கம் சாய்ந்து விடுவார்கள், அல்லது அல்லாஹ்வின் வழிபாட்டை விட்டும் சாய்ந்து விடுவார்கள். தமது தலைகளிலே ஏதோ ஏதோ ஒன்றை கட்டி இணைத்துக் கொண்டு பெரிதாக உரோமத்தை, தலை உரோமத்தை அல்லது தலையை காட்டுபவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது ஒரு சாராரை சொன்னார்கள். இவர்களை பற்றி படித்தோம். இவர்களின் முக்கியமாக பெண்களின் உடை எப்படி இருக்க வேண்டும், அதற்குரிய நிபந்தனைகள் என்ன என்பதை பற்றி படித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு சாராரிலிருந்தும் நம்மையும் நமது சந்ததியையும் அல்லாஹ் தஆலா எப்பொழுதும் பாதுகாத்து வைப்பானாக. யா அல்லாஹ், நமக்கு தெளிவான மார்க்கத்தின் விளக்கத்தை தந்தருள்வாயாக. மேற்சொன்ன இரண்டு சாராரிலிருந்தும் நாம் விலகி இருப்பதற்கு தௌஃபிக் செய்வாயாக. இவர்களின் எந்த ஒரு பண்பையும் நமக்குள் வைத்து விடாதயா அல்லாஹ். யா அல்லாஹ், யா ரஹ்மர் ரஹீம், ஷரியத் சொன்ன முறைப்படி ஆண்களும் பெண்களும் உடை பேணுவதை நீ எமக்கு உறுதிப்படுத்தி தருவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.